الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله ما في السماوات وما في الأرض وإلى الله ترجع الأمور صدق الله العظيم அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணையார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்று உயர்ந்த இயன்று இஸ்லாமியின் இவ்வுலக வாழ்க்கையில் இவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏறியிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தகுந்து நடக்குமாறு நம்மை விளக்கியிருக்கிறானோ அவ்விடயங்களை தகுந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசூல் செய்து கொள்கின்றேன் பத்தப்படுவார் வெளியிருக்கூடிய மீனாம் சோதரிகளே. இப்ப இந்த உலகத்துல இன்றைக்கு மெயினாக பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னால ரெண்டு மெயின் டாபிக் பேசப்பட்டுச்சு. ஒன்று இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம். அதே போல காஷ்மீர்ல வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய 370 இந்த சட்டத்தை எடுத்து போட்டது, சிறப்புரிமை எடுத்து போட்ட இந்த ஒரு இஷ்யூ உலகத்தில் அப்டேட் ஆகி கொண்டிருந்துச்சு. இதுக்கு மத்தியில ஈரான் அமெரிக்கா ஓர் அடுத்த டாபிக். ஈரான் அமெரிக்கா ஒரு ஓர் ஒன்று நடக்க போகுது. இப்படி ஒரு டாபிக் கொண்டு ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கவில்ல அண்ணா கொரோனா வைரஸ் அந்த ரெண்டு டாபிக் அப்படியே என்ன செஞ்சிருக்கு கீழே போயிட்டு. ஈரான் சோதர்களே, இந்த மூணு டாபிக்கும் சுருக்கமாக இன்ஷாப்பா கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இதனுடைய பின்னணி என்ன? சோழர்களே, இன்றைக்கு உலகத்துல மொத்தமாக 195 நாடுகள் அல்லது 196 நாடுகள் இருக்கு. இந்த தாய்வான யூஎஸ்ஏ அது ஒரு நாடாக இல்ல, சைனாவுடைய ஒரு பகுதியாக என்ன செய்யறாங்க அவங்க பிரதிநிதப்படுத்துறாங்க. மொத்தமாக எடுத்தாலும் 196 நாடுகள். இதுல 56 இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இருக்கு, 56 இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இருக்கு. இதுல சில நாடுகள் அதாவது தனிநாடாக ஒரே நாட்டில் இருந்தது தனிநாடாக என்ன செஞ்சு பிரிஞ்சு போகுது. அதுல ஒன்றுதான் சவுத் சூடான் 2011 ஆண்டு, அதே போல சேபியால இருந்து மொண்டனெகோரோ கொசோவா 2006-2008 அப்படி பிரிஞ்சு தனிநாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்ப இதுல மொத்தமாக 56 இஸ்லாமிய கண்ட்ரீஸ், அதுல 26 ஆப்பிரிக்கால, 27 ஏசியால, சவுத் அமெரிக்கால ரெண்டும், ஈரோப்புல ஒரு நாடு. இதுல அதிகமான நாடுகள் ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன்ல அதிகமான நாடுகள் அங்கத்துவம் கொண்டிருக்கு. இதுவும் ஐநாவும் போல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா சோதர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 196 நாட்டிலே 56 இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், 56லயும் எங்கெங்கள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்றாங்களோ அப்படியான நாடுகள் 56. இந்த 56 நாடுகள்லயும் இரண்டு நாட்டுல நான் என்னுடைய கல்வியை தொடர்ந்துக்கிறேன், ஒன்று ஈஜிப்ட், அடுத்த புருனே தருசலாம். இந்த ரெண்டு நாட்டிலையும் மைனாரிட்டி, மெஜாரிட்டி முஸ்லீம்கள், மைனாரிட்டி அந்நியவர்கள். இந்த ரெண்டு நாட்டுடைய நிலைமைகள் எடுத்துக்கணும்னு சொன்னால், அங்கே மைனாரிட்டியாக வாழக்கூடியவர்கள் எகிப்து நாட்டை எடுத்துக்கொண்டால் 94 விதமானவர்கள் முஸ்லீம்கள், 6 விதமானவர்கள் கிறிஸ்துவர்கள், அங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறு கூட்டங்களும் இருக்குது. சாரி, 6 விதமானவர்கள் இருக்கிறார். இந்த 6 விதமான மக்களும் மைனாரிட்டியும் அகல்லியா சிறுபான்மையினர், அவர்களுக்கு பெரும்பான்மையினரால எந்த விதமான பாதிப்போ எந்த விதமான அச்சுறுத்தலோ இல்லாமல் நிம்மதியாக வாழ்றாங்க ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. அடுத்தது புருனே தாருஸ்ஸலாம் எடுத்துக்கொள்வோம். புருனே தாருஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ள சொன்னால், 25 விதமானவர்கள் முஸ்லிம்கள், 25 விதமானவர்கள் அந்நியவர்கள். அதுல வந்து கிறிஸ்டியன்கள் இருக்கிறாங்க, அதே போல புத்திஸ்ட் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், மெடிக்கலோ, எக்கனாமிக்கோ, எஜுகேஷனோ, எதுவாக இருந்தாலும் எப்படி ஒரு முஸ்லிம்க்கு ரைட்ஸ் கொடுக்கப்பட்டீங்கோ அதே போல மற்ற இனத்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டீங்க. என்ன சொன்னவா என்றா, இந்த ரெண்டு நாட்டையும் மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. ஒரு சில இஷ்யூக்கள் இருந்தாலும் மக்கள் என்ன செய்யறாங்க, நிம்மதியாக வாழ்றாங்க. ஆனால் இதே ஆப்போசிட் எடுத்து போங்க, எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக வாழ்றாங்களோ அவர்கள் எதிர்நோக்க கூடிய பிரச்சனை. மியான்மர், நேபாள், இந்தியா, கம்போடியா, இப்படி ஒவ்வொரு நாடு, ஸ்ரீலங்கா விளக்கல்ல வாழக்கூடியவர்களுடைய நிலைமை பார்த்துமே மோசமாக தான் இருக்கிறது. மியான்மர் எடுத்துக்கொண்டு வேளாண் பொதுவில் சுருக்கம் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போது 2017 ஆண்டு ஆகஸ்ட் 25-30 இந்த 5 நாளுக்குள்ள நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு போர், அதாவது மக்களை கொலை செஞ்ச அந்த இன்சிடென்ட், இது ஒரு இன்னமும் ஒரு வழக்காக போய் கொண்டிருக்கிறது. எதிராக ஒரு வழக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுல என்ன நடந்துச்சு, இந்த 5 நாளுக்குள்ள 24,000 பேர் பத்தியா கொண்டாங்க முஸ்லிம்களை. 3,35,000 பேர் உடுத்த உடுப்போட பங்களாதேஷ் அந்தந்த நாட்டுக்கு கடல் வழியாக, அதாவது ஆற்று வழியாக வேற வேற நாடுகளுக்கு போன அகதிகளாக. அதே போல 103 கிராமங்கள் அப்படியே எரிச்சு போனாங்க. காரணம் என்ன, ரோஹிங்யா பேசுகிறேன். இந்த ரோஹிங்யா பகுதியில அங்க வந்து பெட்ரோல் இஷ்யூ ஆகுது, பெட்ரோல் எடுக்கலாம், பெட்ரோல் வளம் கொண்ட ஒரு பகுதி தான் ரோஹிங்யா. அப்ப அந்த மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் இந்த 5 நாளுக்குள்ள. வேளாண் பொருள்கள் அதே போல கம்போடியாவை எடுத்துக்கொண்டு 1970 5 லட்சம் முஸ்லிம்கள் ஒரே நாள்ல கொண்டு போட்டாங்க. 132 பள்ளி வாசல தரமட்டமாக்காங்க, இடிச்சு 90 உலமாக்கல ஒரே மேடையில வச்சு தூக்கில் ஏற்றுறாங்க. இது எங்க முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடு. இது ஒன்று. இன்னொன்று, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் அங்கே அரசியல் ரீதியான குழப்பத்தை செஞ்சு அங்கேயும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க என்பது எங்களுக்கு தெரியும். ஈராக் எடுத்துக்கொள்வோமே, ஒரு இன்சிடென்ட் என்னது, அந்த பென்டகன் இன்சிடென்ட் காட்டி ஈராக்க பிடிக்கணும், அங்கல வேற வேற பகுதிகளை கைக்குள் எடுக்கணும் என்றதுக்காக பென்டகன் இன்சிடென்ட் போட்டு அங்க போந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ள 15 லட்சம் குழந்தைகளும் கொண்டாங்க, முஸ்லீம் குழந்தைகள். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பலஸ்தீன், சிரியா, என்ன சொல்றேன், இதுல ரெண்டு நிலையில டிஃபரண்டா எங்க அந்நிய மக்கள் மைனாரிட்டியாக வாழ்றாங்களோ நிம்மதியா இருக்கிறாங்க, எங்க முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக சிறுபான்மையினராக வாழ்றாங்களோ அங்கதான் எல்லா விதமான பிரச்சனை. இந்தியாவுடைய அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை சட்டம், இந்த சட்டம் என்ன, இந்தியா சிறுபான்மையராக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஒரு நாடு தான் இந்தியா. இதுல 1955 இவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்டம், என்ன சட்டம், யாரு 11 வருஷம் இந்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கலாம், அது முஸ்லீமாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சட்டம் 2019 இது மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது, 2014 December 31 முன்னால யாரு இங்க வந்தாங்களோ, அதாவது இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலும், அது யாரு, முஸ்லீம் அல்லாத மத்தவங்களுக்கு. யாருக்கு, முஸ்லிம்களுக்கு இல்ல, முஸ்லீம் அல்லாத சீக்கியர்களா இருந்தாலும் இந்துக்களா யாருக்கா இருந்தாலும் 2014 முன்னால December 31 முன்னால ஒரு கரண்ட் பில்ல புனப்பீடு காட்டினாலும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஆனா முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காது. இவர்களுடைய தாக்கத்தை என்ன, அசாம் மாநிலத்துல 40 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இவங்களை எல்லாத்தையும் விரட்டணும். அப்ப எங்க இவர்களுடைய திசைக்கிறது, இதனால பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கிட்டத்தட்ட 12 முஸ்லிம்கள் அதுல சகிதாக்கப்பட்டு இந்த நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்னொன்று, காஷ்மீர் முஸ்லிம்களுடைய பிரச்சனை, 370 சிறப்புரிமை, அதாவது 370 என்று சொல்லி ஒரு ஆக்ட், இதை வந்து இல்ல மாத்தினாங்க. இல்ல மாத்துறதுக்கு இப்ப என்ன செய்யுது, பெரியோர் இதோடு போய்கொண்டிருக்க அரசாங்கத்தில். முதலாவது, இந்த 370 என்ன என்பதற்கு முன்னால ஒரு சின்ன ஒரு வரலாற்று குறிப்பு சொல்றேன். காஷ்மீரை பற்றி 2,300 ஆண்டுகளுக்கு முன்னால மெரின் எம்பையர் இதை ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஐக்கிய ஒரு 5ஆம் நூற்றாண்டு 14வது நூற்றாண்டு வரைக்கும் இந்துக்களுடைய கையில இருந்துச்சு. இந்த இந்துக்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல குல்புல் ஷா என்று சொல்லக்கூடிய துருக்கிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு தாய் வந்து என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை பத்தி சொல்றாரு, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வராங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரங்கன் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்தாரு. இந்த ரங்கன் ஷா என்றவர் வந்து இவருடைய தாவனுடைய ஆசர் பிரதிபலனால இவர் இஸ்லாமுக்கு வந்து சதுரூபி என்று சொல்லி தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டார். மேலாண்மையே இப்ப இஸ்லாம் வளர்ச்சி அடைய கொள்ள 1579 முகலாயர்கள் ஆட்சிக்கு வராங்க, ஐப்பர் ஆப்கானிஸ்தான்கள் வராங்க, சீக்கியர்கள் வராங்க, 1846 பிரிட்டிஷர் கையில வருது இந்த காஷ்மீருடைய பகுதி. இப்ப அமைச்சு ஜனநாயக ஆட்சியோடு என்று சொல்லி என்ன செய்யறாரு, இவர போராட்டம் செய்யறாரு. சோதர்களே, இதே சமயத்தில் 1947 இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் கிடைக்கிறது. பெரிய ஒரு வரலாறு. இண்டிபெண்டன்ட் கிடைச்ச உடனே இந்தியா பாகிஸ்தான் வேற வேற நாடாக பிரகடனப்படுத்தப்படுது. இப்ப இந்த இந்தியாவை எடுத்தா இப்ப பாகிஸ்தான் தனி நாடாக போயிட்டு, இப்ப இந்தியாவை எடுத்துனாமே சோதர்களே, 565 மாநிலங்கள் எங்கேயுமே இந்தியால இருக்கு. ஒன்று ஹைதராபாத் மாநிலம், அதே போல புதுக்கோட்டை, அதே போல மெட்ராஸ், எப்படி ஒவ்வொரு தனி ஸ்டேட், அதாவது ஒவ்வொரு தனி மாநிலம், இதுக்கு சொல்ற பின் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. இப்ப இந்த 565 ஒரு நாடா ஒரு பிரச்சனை வரும். இந்தியா 565 ஒரு நாடா அல்லது 565 தனித்தனி நாடா ஆக்குறதா? தனித்தனி நாடா ஆக்கினா ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனி 565 கண்ட்ரிஸ் வந்துடும். வாய்ப்பு எல்லாம் முடிக்கு வந்தாங்க. இல்ல என்ன செய்வோம், நாங்க எல்லாம் ஒரே நாடாக பிரகடனப்படுத்துவோம் என்று சொல்லி வந்த உடனே இப்ப வருது பாகிஸ்தான் போயிட்டு பின்னால பங்களாதேஷ் பிரிஞ்சு போகுது. இந்தியா எங்க வந்துட்டு இப்ப காஷ்மீர் நடுவுல மாட்டிக்கொண்டிருக்கு. இப்ப காஷ்மீர்ல அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தவர்தான் மகாராஜா ஹரிசிங், காஷ்மீருடைய பிரைம் மினிஸ்டர். இவருடைய ஆட்சி செய்யலால இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன, நாங்க யாருடைய செய்யறது ஒரு மூன்று விதமான கலவரங்கள் உண்டாகும். 1947 அக்டோபர் 20-22 மூணு நாள்ல மூணு விதமான கலவரம். புன்ஸ்ல வந்து ஒரு கலவரம் ஏற்படுது, ஜம்முல வந்து இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கலவரம், அதே போல ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே ஆட்சி செஞ்சவர்கள் பதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் காஷ்மீருக்குள்ள வருது. இதற்கு காஷ்மீரை பிடிக்கிறது. இவங்க வந்த பகுதி தான் ஆசாத் பாகிஸ்தான் என்று சொல்லி நீங்க மெட்லாச்சு பாருங்க. ஆசாத் பாகிஸ்தான் இவங்க வந்த உடனே மீனாட்சி சோதர்களே, இந்த பாகிஸ்தானுடைய படை தெரிஞ்சிச்சு மூன்று ஆப்கானிஸ்தானுடைய அந்த பதான் என்று சொல்லக்கூடிய படையை விரட்டி அவர்கள் சீஸ் ஃபயர் லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்டு இருந்து வாரம் இவங்க எல்லாத்தையும் விரட்டி வாராங்க. இப்ப என்ன செய்யறாரு இந்த மகாராஜா ஹரிசிங், இந்த பிரச்சனை எப்படியாலும் தீர்க்கணும் என்று சொல்லி இந்தியாவுக்கு போறாரு. போய் அங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. அவர் சந்தித்து சொன்னாரு, எங்க நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணி தரும். இப்ப ஜவஹர்லால் நேரு அவருடைய ஒரு திட்டம் இது, காஷ்மீர் என்ன செய்யணும், என்ன இந்தியாவோட ஆக்கணும் என்று சொன்னே பல நாள் திட்டம். இப்ப இதுதான் ஒரு சந்தர்ப்பம், சரியான ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கே ஆகிறதுக்கு. இப்ப சொன்னாரு, நீங்க காஷ்மீர் இந்தியாவோட சேர்த்தா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்ணுவோம். இவர் சொன்னாரு, உடனடிக்கு நாட்டு தடையில்லாது மூணு கண்டிஷன், என்னது மூணு கண்டிஷனா போடுவோம். என்ன மூணு கண்டிஷன், ஒன்று கம்யூனிகேஷன், அதாவது தொலை தொடர்புகள். இந்தியாவில என்ன தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் இருக்கோ அதே தான் காஷ்மீர்ல. இரண்டாவது ஃபாரின் ரிலேஷன்ஷிப், வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய உறவுகள், இதுதான் இந்தியாவிலும் காஷ்மீர்லயும் ஒன்று. மூணாவது மோசம், இந்தியாவிலும் ஒன்று காஷ்மீர்லயும் ஒன்று. இதை மூணுக்கும் அனுமதி தாரோ மத்த எல்லாம் குறவை பார்த்துக்கொள்ளும். அப்ப மத்த எல்லாம் குறவை பார்த்துக்கொள்ளும் என்றா என்ன என்று கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, இந்த பிரச்சனை சால்வ் ஆகின உடனே என்ன செய்வோம், ஒரு ஜெனரல் எலெக்ஷன் ஒன்று வைப்போம், பொது எலெக்ஷன். இதுல மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்குதோ அதன் பிரகாரம் முடிவு செய்வோம் என்று சொல்லி அதன் படி என்ன செய்து சட்டம் அமைக்கப்பட்டு இந்தியாவுடைய படை என்ன செய்து இப்ப காஷ்மீருக்கு வருது. இன்னைக்குரியே காஷ்மீருக்கு வந்தா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதுல வேற ஒரு பிரச்சனை உண்டாயி. ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து அந்த ஆதார் சொல்லி அந்த பகுதியை புடிச்சு சொல்லிக்கிறாங்க. இவர்களும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப ஒரு போரம் நடக்க போகுது. போரம் நடக்க போகுது, இப்ப ஓர் நடக்கல்ல, பணியின் காரணமாக ஓர் என்ன செஞ்சுட்டு நின்றுச்சு. இப்ப உடனே யூஎன்சி ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் தலை போட்டு சொன்னாங்க, மூணு கண்டிஷன். என்ன மூணு கண்டிஷன், நீங்க ரெண்டு பேரும் யுத்தம் செய்ய தேவையில்ல, மூணு கண்டிஷனை போடுவோம். என்ன கண்டிஷன், ஒன்னு பாகிஸ்தான் அவங்க ஆசாத்த விட்டு அவங்க நாட்டுக்கு போறது,
இந்தியா நீங்க உங்க நாட்டுக்கு போறது. மூணாவது எந்த நிகழ்ச்சியில மக்கள் என்ன சொல்றாங்களோ அதன் பரவாயில்ல என்ன செய்வோம், முடிவெடுத்துக் கொள்வோம் என்ற ஒரு சட்டத்துக்கு ஒரு நிலைப்பாடு வாரங்களே. ஆனா பாகிஸ்தானுடைய படைய போக்கசும் போகல, இந்தியாவுடைய போக்கும் வெளியே போகல. இதுவரைக்கும் பாகிஸ்தானால ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி ஆசாத் பாகிஸ்தான், அங்க நூற்றுக்கு நூறு முஸ்லிம்கள் வாழ்றாங்க, நிம்மதியாக வாழ்றாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்தியாவுக்கு அந்த ஆசாத்துல எந்த விதமான ஒன்றையும் செய்யலாம். இந்த 370 அதாவது நான் சொன்ன மூணு சட்டம் இங்குதானே, இதுக்கு தான் சொல்லப்பட்டேன் 370 எண்ணிக்கையிலே. இப்ப ஆசாத் அந்த பகுதியில முஸ்லிம்கள் நிம்மதியா வாழ்றாங்க. இந்தியாவுடைய போர்டர்ல அதாவது இந்தியாவுடைய ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய மூணு பகுதி தான், ஒன்று காஷ்மீர் வெளி, அடுத்து ஜம்மு, அடுத்து லடாக். இந்த மூணு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 87%. இத்தனை 87% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 1990 4 லட்சம் முஸ்லிம்கள் ஐநாக்கு போய் என்ன சொன்னாங்க, எங்களை தனிநாடாக ஆக்குங்க, பாகிஸ்தானுக்கும் தேவையில்ல இந்தியாவுக்கும் தேவையில்ல, தனிநாடாக ஆக்குங்க. அந்த ப்ரொஜெக்ட் சரிவரங்களே. இப்ப இந்தியா போர்சஸ் உள்ளு கேட்கிறாங்க, பாகிஸ்தானுடைய அந்த போர்டர் ஆசாத் பாகிஸ்தான், அந்த காஷ்மீருடைய பகுதி பாகிஸ்தானுடைய, அங்க எந்த கலவரமோ எந்த பிரச்சனையில முஸ்லிம்கள் நிம்மதியா வாழ்றாங்க. இப்ப இந்த மூணு பகுதி காஷ்மீர் வெளி, ஜம்மு, லடாக், இந்த மூணு பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் நாளுக்கு நாள் செய்யப்படக்கூடிய அநியாயம் எந்த அளவுக்கு என்றால், 15 பேருக்கு ஒரு போர்சஸ் மேனி நியமிச்சிருக்கிறாங்க. ஊட்ட தொடர்ந்து பார்த்தாலும் வெளியே போர்சஸ் என்ன செய்வாரு, வெப்பன்ஸோட நின்று கொண்டிருப்பாரு. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் மேலான போர்களே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசவும் இல்லை, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா பேசவும் இல்லை, சரியான நிலவரத்தை சொல்றேன். இந்த போர்சஸ்க்கு 4 விதமான சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. பொது பாதுகாப்பு சட்டம், ஆயுதப்படை சட்டம், சிறப்பு அதிகார சட்டம், அதே போல கலவர பகுதி சட்டம். இந்த 4 சட்டமும் ரைட்ஸ் இந்த போர்சஸ்க்கு கொடுக்கப்பட்டது. உங்களோட கண்ணு முன்னுக்கு உங்களோட புள்ளையை தூக்கிட்டு போனாலும் ஒரு வாயை தொடர்ந்து சீர் செய்யலாம், சுட்டு போடுவார்கள். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த கணிக்கக்கூடிய மேலானே, இந்த கடைசி 10 வருஷத்துக்குள்ளுங்க 10,193 பெண்மணிகள், முஸ்லிம் பெண்மணிகள் தூக்கி கொண்டு போய் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1985 1.5 லட்சம் முஸ்லிம்களை நடு வீதியில வச்சு கொண்டாங்க. அதே போல இந்த முழு உலகத்தையும் திரும்பி பார்த்து வச்ச ஒரு சம்பவம் தான் 2018 ஜனவரி 8 தேதி ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 8 வயது பெண் பிள்ளை, 3 பேர், அதாவது கிட்டத்தட்ட 8 பேர், 3 நாள் வச்சு வேட் பண்ணினாங்க, கற்பழிச்சாங்க, ஒரு உலகமும் கண்டனம் தெரிவிச்சு. இது நடந்தது அந்த காஷ்மீர்ல. இவ்வளவு பல அநியாயங்கள் செய்யப்படுது. எந்த அளவுக்கு என்றால் அந்த போர்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பன் அது ஒரு ஷூட் பண்ணினா எங்களோட உடம்புல 500 விதமான காயங்கள் ஏற்படுத்துற பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் கொடுக்கப்பட்டது. இது உலகத்திலே 2 நாடுகள் தான் பாதிக்கப்படுது, ஒன்று இஸ்ரேல், அடுத்து காஷ்மீர். இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் எங்க வாழ்றாங்களோ அங்கே அநியாயம் செய்யப்படுது. எண்ணிக்குரிய வேளாண் போர்களே, எங்க அநியாயம் செய்யப்பட்டாலும், இது முதலாவது டாபிக், எங்க அநியாயம் செய்யப்பட்டாலும் எங்க அரபு நாடுகள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கக்கூடிய நெஹ்மத், 28 மில்லியன் ஆர்மி போர்சஸ் கொடுத்திருக்கிறான் அல்லா. 1 லட்சம் ஓர் கப்பல் இருக்குது, 1 லட்சம் ஓர் பிளைட் இருக்குது, எல்லாம் 50,000க்கு மேல முஸ்லிமார்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் வாய தொடர்ந்து பேசுறதுக்கு என்னது இல்ல, அல்லாஹு தஆலா சக்தியோ சக்தியோ தைரியத்தையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுங்க. இந்த டாபிக்கே கொள்ள, ஈரான் அமெரிக்கா ஓர் நடக்க போகுதா, காசிம் சுலைமானிய கொண்டாங்களா, முழு முஸ்லிம்களும் தொடர்றாங்களா? எண்ணிக்கை காசிம் சுலைமானி நல்லவரா, மத்தவங்க நல்லவங்களா? நான் இந்த இடத்துல சொல்ல வரல, இதே சதாம் ஹுசைன் அங்க ஹஜ்ஜி பெருநாள் அந்த தூக்கிலிடப்பட்டாரு, அதை காட்டி கொடுத்தது இந்த காசிம் சுலைமானியுடைய போர்கள். அதே இதுல அனுந்த கப்பா போல சமந்த தமாய் மாதிரி அதே ரீதியில அதே ரேட்ல என்ன செஞ்சுச்சு, இவருக்கும் அதே இன்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. என்னென்ன சோதர்களே, இவரை கொண்ட உடனே எல்லாம் பதறாங்க. என்ன, அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் ஓரம் நடக்க போகுது. இப்ப இந்தியாவுடைய அந்த குடியுரிமை சட்டம் அப்படியே கீழே போயிட்டு, இப்ப என்ன டாபிக் பேச போறது, இந்தியா அமெரிக்கா ஓர், அதாவது ஈரான் அமெரிக்கா ஓர். ஈரான் போர்களே ஒரு நாளும் ஃபைட் பண்ண மாட்டாங்க. என்ன செஞ்சு ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ்க்கு ஒரு மிசைல் அனுப்பினாங்களா, என்ன என்ன நடந்துச்சு, 1,000,000 கணக்கான அமெரிக்கன் போர்சஸ் அதில் என்ன செஞ்சாங்க, மௌத்தா போனாங்க. அப்படி கேள்விப்பட்டோமா, ஒத்தரவு ஒன்றும் இல்ல, 30 பேருக்கு காயமா. என்ன நடந்துச்சு? நேத்தோட சொல்லிட்டு நாங்க படிக்க போறோம் மிசை, எல்லாரும் ஓரமாவுங்க. இவ்வளவுதான் செஞ்சது சகோதரிகளே, ஒரு தைரியமும் இல்லை. இதுக்குள்ள சவுதி தலை போட்டு எங்க நாட்டுல, அதாவது இந்த உலகத்துல மூணாவது உலக போர் ஒன்று தேவையில்ல, அதனால சமாதானமாக இல்லை. இவர்களுக்கு எல்லாம் இங்கே சகோதரிகளே தைரியம். கிங் ஃபைசல் அவருடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். கிங் ஃபைசல் 1964 இருந்து 1975 சகிதாக்கப்பட்டார். இவரை போன்ற ஒரு தலைவரை, இவரை போன்ற ஒரு ஆட்சியாளரை அந்த நாட்டில் அந்த பெண்மணிகள் ஐக்கியப்புறம் பெறவே இல்லை. அப்படியான தைரியம் உடையவர். 1900 அரண்மனையில ஒரு மிம்பர் ஒன்று செஞ்சு வச்சு சொன்னாரு, பலஸ்தீன் ஒரு நாளைக்கு நான் இந்த கைவிடு எடுப்பேன், ஓர் பண்ணி எடுப்பேன். எடுத்துட்டு அந்த பைத்துல் மக்கதீஸ்ல இந்த மிம்பரை கொண்டு போய் வச்சு நான் சொத்து பாசி வச்சிருந்தேன். எதிர்த்து 1969 கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார் எங்க பலஸ்தீன்ல. இந்த நேரத்துல கொதி சென்று சொன்னாரு, மேற்குலக நாடுக்கு நாங்க பெற்றோர் விநியோகம் இங்க இருந்து தடை, அமெரிக்காவுக்கு தரவே தர மாட்டோம். பயந்தார்கள், பெட்ரோல் இல்லாட்டி உங்களுக்கு வாழவேலா. என்ன சொன்னாங்க, அப்படியா அமெரிக்கா ஓன் பண்ணிச்சு அப்படி என்ன பொருளாதார பொருளாதார தடைக்கு வீட்டை போவரிக்கிறதுனாலே பொருளாதார தடையை நாங்க விதிப்போம். இப்ப சொன்னார், நீங்கள் பொருளாதார தடை விதித்தாலும் பரவாயில்ல, பெட்ரோல் இங்கிருந்து தரமாட்டோம். எப்ப பலஸ்தீன விடுவிப்பீங்களோ அப்பதான் பெட்ரோல் தரோம் என்று சொன்னாரு. எண்ணி குறிச்சு போதைகளே, இவர் அடங்கல்ல. இவர் என்ன செஞ்சாரு, இவர் அதிகமா துவாக்கியப்பாரு, யா அல்லாஹ் என்ன ஒரு கோழியாக மூத்தாக்காது, என்ன ஒரு கோழியாக மூத்தாக்காது. இந்த நேரத்துல கண்ணீர்களே, அமெரிக்கா பயந்து ஒரே எஃப்ஐஆர் செக்ரட்டரி 1969 கேஸ்பர் வேன் பேக்கர் இவர் அனுப்புறாங்க. இதுக்கு பேச்சுவார்த்தை இவர் வார ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே இவரை கையோட கூட்டி போன வைங்க பாலைவனம். அந்த சுடுமணல்ல ஒரு டென்ட் அடிச்சு டென்ட்டுக்கு உட்கார வைக்கிறார். கீழே டென்ட்டுக்கு உட்கார வச்சு ஒரு ஒரு பிளேட்ல ரொட்டி, இன்னொரு பிளேட்ல வந்து ஈச்சப்பழம், ஒரு கிளாஸ்ல பால், ஒரு கிளாஸ்ல தம்சம் தண்ணி. இதை காட்டி சொன்னாரு எங்கட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சாப்பிட்டுட்டு தான் முழு உலகத்தை முழுங்கி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஏழு என்று சொன்னால் நீங்க பொருளாதார தடை விதிச்சு பாருங்க, ஆனால் ஒரு நாளும் பெட்ரோல் தரமாட்டேன். தன்னுடைய நாட்டை விட்டல்ல. எப்படி சொன்னாரு, பலஸ்தீன கையில அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் சொன்னாரு, ஒரு வருஷம் பட்ஜெட்ல உங்களுக்கு நாட்டாரு, நாட்டு வார இன்கம் பட்ஜெட் ஒரு வருஷம் பட்ஜெட் தார, உங்களோட போர்ட்ஸ் எங்க நாட்டு கட்டுங்க. இந்த பலஸ்தீனை எங்களுக்கு மீட்டெடுக்கிறது கணிப்புரிஷ் போதைகளை எப்படியான தலைவர்களை பெற்றுக்கொள்ள அந்த சவுதி நாடு தவறிச்சு. அந்த தலைவரை கூட சவுதி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மில்லியன் கணக்கு டாலர் தள்ளி எடுத்து அவரை கொண்டு போனார். இப்படித்தான் இதுதான் உலகம். இன்னைக்கு சவுதி எதுக்கு பின்னுக்கால் இருக்கிறது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால மீனான் சோதர்களே, எங்களுக்கு இஸ்லாம் தீனுல் இஸ்லாம் மக்கா மதீனா ரசூலுல்லாஹ் எதை காட்டினாங்களோ அதுதான். அங்க இந்த அனாச்சாரம் நடந்தாலும் அது சவுதி நாடு நல்ல நாடு அப்படின்னு நான் சொல்ல வரல. அங்கே நல்ல ஆட்சிகள் நடந்துச்சு 1975. அதுக்கு மத்தியில ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு அந்த நாளில் பிரச்சனை வந்த நேரம் 2 லட்சம் முஸ்லிம்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தவர் தான் கிங் ஃபைசல். இன்றைக்கு நேரிட்டும் பார்க்கிறார்கள். அதனால மீனாவர்களே, எப்படியான தலைவர்களை, தைரியம் உள்ள தலைவர்களை இன்றைக்கு முழு அரபு நாடும் இருந்துச்சு. அதனால கண்ணிச்சுரே, இவர்கள் எங்களுக்காக பேசுவாங்க, எங்களுக்காக கதைப்பாங்கன்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தான். அதனால கண்ணிச்சுரே, இந்த ஓருடைய தொப்பிக்கு கொள்ள அண்ணன் கொரோனா வைரஸ், ஒரு சைனா நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாரு, இந்த வைரஸ் ஒரு வருஷத்துக்கு மேலே நாட்டிலேயே எப்படி சளி கூடினா இந்த வைரஸ் வாரது, ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குது. ஆனா இப்ப கிட்டத்தில் இஷ்யூ ஆகுதுன்னு சொன்னா ஒரு டொபிக்க கீழே போடணுமா? ஈரான் அமெரிக்கா சண்டை பிடிக்க போகுதா? அந்த அந்த பேச்சே இல்ல, அது கீழே போடணுமா? வைரஸ பரப்புதாங்க. இதுக்கு பின்னால பெரிய மாஃபியா இருக்குது. சொல்றதுக்கு நேரம் போதா? ஒரு மெடிக்கல் 4 நாள் என்ன செய்யறாங்களா, கொரோனா வைரஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டாங்களா, அதற்கு மருந்தும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? வெளிச்சு அவர்களே, எல்லாம் ஒரு மாஃபியா, உலகமே ஒரு நாடு. ஆட்சியாளர்கள் உண்மையாளனாக இருப்பானோ அவன மக்கள் பொய்யன் என்று சொல்லுவாங்க. எவன் பொய்யாக நடிக்கிறானோ அவன மக்கள் உண்மையாளன் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளிலே சொன்னது. அதனால எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்போ. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக எந்த இடத்திலையும் எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம். அதனால எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையாக வாழ்றதுக்கு உள்ள நாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் துணை புரிவானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. முழுவதும் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. முஸ்லிம்களை பாதுகாத்தியா. விசேஷமாக நம் நாட்டு முஸ்லிம்களை முஸ்லிம்களுடைய உடமையும் பாதுகாத்தியா. எங்களை சாலிஹானவர்களா ஆசிரியா.